மாவீர மகுடம். லெப்டினன்ட் கர்னல் இளப்பிரியன்.
வணங்குகிறோ மகாவீரரே, வணங்குகிறோ மகாவீரரே.
இளப்பிரியன் ஆரம்பத்தில் இருந்தே அரசியல் துறை பொறுப்பாளர் பிரிகேடியர் சுப தமிழ்ச்செல்வன் அவர்களின் வளர்ப்பில் வளர்ந்தவன். மீ பாதுகாவலனாக, தனிப்பட்ட உதவியாளனாக, கிலோவன் முகாம் பொறுப்பாளனாக, அரசியல் துறைக்கு ஆயுத அறிக்கை பரிசோதனாக, பயிற்சியாளனாக, துப்பாக்கி சூட்டு பயிற்சியாளனாக, விநியோக அணி பொறுப்பாளனாக, முகாமுள் கட்டுமான படிப்பாளனாக, இறுதியாக படையணி பொறுப்பாளனாக, எவ்வளவு பணிகள், எவ்வளவு பொறுப்புகள், சிறிய அகவைக்குள் மிகப்பெரிய பொறுப்புகள் அவனுக்கு. கிளிநொச்சி உருத்திரபுரம் அவனது வீடு. அப்பா ஒரு சாதாரண அரச ஊழியர். அவனது தம்பி திருமணம் முடித்து விட்டான். அதனால் இளப்பிரியனுக்கு கொஞ்சம் கோபம். கோபம் வந்தால் அவனுக்கு முகம் பழுத்த முழக்காய் போல் இருக்கும். கதை வராது, மாறாக கொன்னிக்கதைதான் அவனுக்கு வரும். கண்களை மூடிவிடுவான். போ போ என்று சொல்லி கண்ணை மூடிக்கொண்டு தலையை ஒருபக்கம் திருப்பி விட்டு சென்று விடுவான். கதைக்கவே மாட்டான். உயரம் குறைவு, உருண்ட திரண்ட உடல், கிட்டத்தட்ட புரூஸ்லி மாதிரி உடல் கட்டமைப்பு. அதற்கேற்ப எப்போதும் பயிற்சியும் ஓட்டமும் தான் அவன். உடல்வாகவையும் உயரத்தையும் பார்த்தவன் எல்லோரும் பன்றைக்குட்டி என்று அழைப்பார்கள். ஆனால் அவனுக்கு அப்படி கூப்பிட்டால் கோபம் வராது. எந்த பணியானாலும் தெரியாது அல்லது செய்ய மாட்டேன் என்று சொல்ல மாட்டான். அதே போல பணி செய்வதற்கு தனக்கு என்னென்ன தேவை என்றும் கேட்க மாட்டான். எல்லாம் தானே உருவாக்கிக் கொள்வான் அல்லது தேடிக்கொள்வான். ஒரு பொறுப்பாளனாக தன்னை இழப்பிரிய நினைத்ததே கிடையாது. எல்லோருக்கும் கடைசி பிள்ளை போலவே இருப்பார். என்ன வேலை சொன்னாலும், என்ன உதவி கேட்டாலும் செய்வார். அதைவிட அரசியல் துறை மற்றும் இயக்க முக்கிய பொறுப்பாளர்கள் எங்கு இருக்கின்றார்கள், எப்படி தொடர்பு கொள்ளலாம் என்ற விவரம் அவனின் சுண்டு விரலில் இருக்கும். அதனால் தமிழ்ச்செல்வன் அண்ணன் அவனை எங்கு சென்றாலும் கூட்டிக் கொண்டு போவார். குறிப்பிட்ட ஒருவரை தமிழ்ச்செல்வன் அண்ணன் கூட்டி வரச் சொன்னால் அடுத்த கணத்தில் எப்படியாவது ஆட்களை கொண்டு வந்து சேர்த்து விடுவார். கூடவே கூட்டி வாரவர்களுக்கு உடுப்பு பேக் ஓட வரட்டா என்று அவன் பேதியையும் கொடுப்பான். இளப்பிரியன் தனக்கு உடுப்பு தேவையானவற்றை மறந்தாலும் தமிழ்ச்செல்வன் அண்ணனுக்கு தேவையான மருந்துகளோ தேவையான பொருட்களையோ எடுப்பதற்கு மட்டும் அவன் மறந்துவிட மாட்டான். இவ்வாறு பொறுப்பாளர்களின் முக்கியத்துவத்தை மட்டுமன்றி தன் சகபோராளிகளின் தேவைகளை கூட பூர்த்தி செய்த பின்னர்தான் தன்னை பற்றி அவன் சிந்திப்பான். எல்லோரையும் சாப்பிட்டு விட்டீர்களா, குளித்து விட்டீர்களா என்று கேட்டுக்கொண்டே இருப்பான். அதன் பின்தான் தான் சாப்பிடுவான். நிர்வாகத்தில் மட்டுமல்ல, சண்டை பயிற்சி, சூட்டு பயிற்சி, ஒழுக்கம், சுகாதாரம் எல்லாவற்றிலும் திறமையானவன். இத்தனைக்கு மத்தியில் அவன் பெரிதாக படிக்கவில்லை. ஆனால் உண்மையில் சக போராளிகளுக்கு அவன் ஒரு சமூக பல்கலைக்கழகம் என்றே கூறலாம். சில வழி அவனின் கதைகள் மிகப்பெரிய பொறுப்பாளர்கள் அல்லது பெற்றோர்கள் போலவும் இருக்கும். இயக்கத்தை விட்டு விலத்தப் போகிறேன் என்று கூறும் போராளிகள், பொறுப்பாளரின் நடவடிக்கைகளால் மனமுடைந்து போன போராளிகள் எல்லோரிடமும் அவன் பேசும் போது பார்த்தால் உண்மையிலே ஒரு முதிர்ச்சியடைந்தவர்கள் பேசுவது போல்தான் விளக்கங்கள் கொடுப்பான். இந்த சின்ன அகவையில் இவற்றுக்கெல்லாம் இந்த உளவியல் பயிற்சிகளை எங்கு கற்றான் என்று எல்லோருக்கும் ஆச்சரியம். ஏனென்றால் அவன் புத்தகங்கள் வாசிப்பதனை யாரும் பார்த்ததே இல்லை. அரசியல் துறை பொறுப்பாளர் சுப தமிழ்ச்செல்வன் அண்ணன் வீரச்சாவடையும் போது அவன் பூநகரி பகுதியிலே முன்னணி காப்பரன் கண்காணிப்பு பொறுப்பாளராக இருந்தார். அரசியல் துறை பொறுப்பாளரின் வீரச்சாவு அவனை பெரிதும் வாட்டி எடுத்தது. என்றாலும் அவனின் பொறுப்புணர்ச்சி, கடமை உறுதி, போராளிகளை வழிநிறுத்தும் பக்குவம், தற்துணிவு ஆகியவற்றை கவனத்தைக் கொண்டு வீழப்பிரியன் முழுமையான ஒரு தளபதியானான். பெண் போராளிகளுக்கு ஏதாவது செய்தி கொண்டு போய் சொல்வதே அவனுக்கு மிகப்பெரிய கஷ்டமான பணியாக இருக்கும். அவனது வெட்கம், பெண் போராளிகள் முகாம் வந்தால் அல்லது ஏதாவது கேட்க வந்தால் இளப்பிரியன் ஓடிவிடுவார். இறுதிக்கட்ட போரில் இளப்பிரியன் தனது கும்பனியோடு நாச்சிக்குடா பக்கமும் பூநகரி கடற்கரை ஓரமும் அந்த காவலில் ஈடுபட்டிருந்தார். ஜாழ்ப்பாணத்தில் இறங்க விடமாட்டன், கடலால் இறங்க விடமாட்டேன் என்று சொல்லிக் கொண்டே இருப்பான். உண்மைதான், அவன் இறங்க விடவில்லை. ஆனால் மன்னாரிலிருந்து வந்த படையணிகளில் ஒன்று வாணி விழுந்தான் பகுதிக்கால் முன்னோரி வந்துவிட்டதால் பூநகரி நாச்சிக்குடா பகுதியில் துண்டிக்கப்பட்டது. இதன் பின்னர் கிளிநொச்சி கரடிப்போக்கு பகுதிக்கு வந்து அங்கே காவல் அமைத்து கிளிநொச்சி நகரை பாதுகாக்கும் வியூகத்தில் வடபகுதி காவலரங்களுக்கு பொறுப்பாக நின்றார். அவன் சொன்ன வார்த்தைகள் இதுதான். இந்த முன்னணி காவலரங்களை ராணுவம் உடைக்க விட மாட்டேன். அப்படி சிலவள நடந்து ராணுவம் உள் நுடைந்தால் அது என்ற வெற்றுடல் மீதுதான் நடக்கும் என்றான். ஆம், இழப்பையின் உயிர் இருக்கும் வரை அந்த காவலரன் உடைக்க அவன் விடவில்லை. ஆனால் எல்லோரும் பயந்தார்கள். அவன் உண்மையில் சொன்னதை செய்பவன். சண்டையின் போக்கை பார்த்தால் கிளிநொச்சி விழப்போவதற்கு சில நாட்களை இருக்கலாம். ஆனால் கிளிநொச்சி முக்கியமல்ல, எல்லோருக்கும் இழப்பிரியனே முக்கியமாக இருந்தார். அவன் இயக்கத்துக்கு, போராளிகளுக்கு, தலைவருக்கு, இந்த நாட்டுக்கு அவன் தேவையானவன். ஆனாலும் அது நடந்துவிட்டது. 31/12/2008 அன்று பரந்தனையில் ஸ்ரீலங்கா படைகளுடனான முற்றுகையின் போது அவன் வீரச்சாவை தழுவிக்கொண்டான். லெப்டினன்ட் ஈழப்பிரியனின் மாவீரமகுடம் கேட்டோம்.
நான் துடித்த வேளை தோளில் என்னை தாங்கி நின்ற வீரவங்க நீ இன்று உன்னை தோளில் தாங்க நெஞ்சமேங்குதே அதை நீ தொடுத்த போர்க்களத்தில் நீதி இங்கு தடுக்குதே உன்னை தொழுதிடும் மலர்களின் செந்தாய் நான் எதிரியில் பொழிகிறேன் குண்டாய் வென்று கல்லறை வருகிறேன் ஓர் நாள் இல்லை அருகினில் தூங்குவேன் வீழ்ந்தால் உன் தாகம் தீர்க்கும் வேகம் எடுத்து பாய்வேன் தீனாராய் தோளாயின் தோளாயின் உயிரில் கலந்த தோளா வாடா நீ வாடாயின் அருகில் மீண்டும் வாடா ஆந்தியில் விழுந்த மெழுகானேன் மழை தேடி ஏங்கும் பயிரானேன் சிறகிழந்த பறவை போல மனம் கிடந்து வேகுதேன் நீ அருகில் நிற்பதாக என் கண்கள் தேடுதேன் தோளாயின் தோளாயின் உயிரில் கலந்த தோ